கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயுவின் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 8 இறைவசனங்கள் 5 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாபுக்கு சென்றபோது 100 தலைவர் ஒருவர் இயேசுவிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் வினரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பான உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் அக்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு 100 தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணப்படுத்தினார். இவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயுவின் நற்செய்தியிலே நாம் தொடக்கத்தில் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்வுகளை பார்க்கிறோம். 5 அதிகாரத்திலிருந்து நாம் இயேசுவினுடைய மலை பொழிவுகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த 8 அதிகாரத்திலிருந்து நாம் இயேசுவினுடைய அந்த அதிகாரத்தை போதிக்கும் அதிகாரத்தை தாண்டி அவர் மலையிலிருந்து இறங்கிய பின் அவர் செய்த அருள் அடையாளங்களை, அற்புதங்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8:1 சொல்லப்படுகிறது, இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இயேசுனுடைய போதனை அவர்களை தொடக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவரை பின்னால் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாக தான் இயேசுவை பெருந்திரளான மக்கள் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தியாளர் 8:1 அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மலை பொழிவிலே இயேசு எப்படி அதிகாரத்தோடு போதிக்கக்கூடியவராக இருந்தாரோ அதை தொடர்ந்து மலையிலிருந்து இறங்கிய பின் இயேசுவின் அதிகாரம் மாற்றம் பெறக்கூடியதாக இருக்கிறது. இயேசு நோயின் மீது அதிகாரத்தை காட்டக்கூடியவராக இருக்கிறார், இயற்கையின் மீது அதிகாரத்தை காட்டக்கூடியவராக இருக்கிறார், பேய்கள் மீதான அதிகாரத்தை அவர் காட்டக்கூடியவராக இருக்கிறார், பாவத்தின் மீதான அதிகாரத்தை அவர் காட்டக்கூடியவராக இருக்கிறார், மரணத்தின் மீதான அதிகாரத்தை இயேசு அவர் தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக காட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்படி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த பாவத்தின் மீதும் இயற்கையின் மீதும் பேய்களின் மீதும் மரணத்தின் மீதும் நோய்கள் மீதும் தன்னுடைய அதிகாரத்தை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தியை நாம் அழகாக வாசித்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே பல்வேறு விதமான சிந்தனைகள் நமக்கு தரப்படுகின்றன. நற்செய்தி நாம் வாசிக்க கேட்கிற போது நம்பினோர் அனைவரும் வாழ்வு பெறுவர் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள் எழக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூற்றுவ தலைவர் இயேசுவை நோக்கி வரக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவிடத்திலே வந்து, இயேசுவிடத்திலே என்னுடைய மகன் முடக்குவாதத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனை குணமாக்கும் என்று சொன்னபோது இயேசு உடனடியாக நான் வருகிறேன், உன்னுடைய மகனை குணமாக்குகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த நூற்றுவ தலைவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய மகன் குணம் பெறக்கூடியவனாக இருப்பான், இடத்திலே பல்வேறு விதமான பணியாளர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதிகாரபூர்வ வார்த்தைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுனுடைய ஒரு வார்த்தை அவருடைய மகனை குணமாக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை, இயேசுனுடைய வார்த்தையின் மீது கொண்ட அந்த அதிகாரத்தை அவர் புரிந்து கொண்டவராக இருக்கிறார். அதை தன்னுடைய வாழ்வில் அவர் வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். இந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டின் வழியாக தான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி பகுதியை இன்னும் அழகாக விவரிக்கக்கூடியவராக இருப்பார். இவர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போதே அவருடைய மகன் குணமடைந்து விட்டான் என்று சொல்லி அவருடைய வீட்டிலிருந்து ஒரு நபர் வந்து சொல்லக்கூடியவராக இருப்பார். அப்போது இயேசு எப்போது நீர் வீட்டிற்கு செல்லும் உன்னுடைய மகன் குணம் பெறுவான் என்று சொன்னாரோ அந்த நேரத்திலேயே அந்த மகன் குணம் பெற்றதாக லூக்கா நற்செய்தியாளர் அழகாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இயேசுனுடைய நம்பிக்கை வார்த்தை இதையெல்லாம் புது வாழ்வு ஒரு மனிதருக்கு தரக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தந்து கொண்ட தரக்கூடியதாக இருக்கிறது. அழகாக இந்த நற்செய்தி நாம் வாசிக்கின்ற போது மூன்று விதமான நபர்களை பற்றி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலிலே நூற்றுவ தலைவனுடைய ஒரு சிந்தனை. நூற்றுவ தலைவர் என்பவர் 100 பேருக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். இவருக்கு என்கின்ற ஒரு அதிகாரம், எல்லா வேலையும் செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை இந்த அரசர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த 100 பேரை அவர் ஆண்டு நடத்துகிறார் என்றால் அவருக்கு கீழ் எத்தனை பணியாளர்கள் இருப்பார்கள், அதை தான் அவர் அழகாக எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இடத்திலே பல்வேறு விதமான பணியாளர்கள், படை வீரர்கள் உள்ளனர். செல்கை என்றால் செல்கின்றனர், வருகை என்றால் வருகின்றனர். இடத்திலே சொல்லாத எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்வதற்கு இடத்திலே பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய மகன் குணம் பெறக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த நூற்றுவ தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் ரோமை அதிகாரத்திற்கு கீழ் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரோமையர்கள் இயேசுவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரோமை அரசாங்கம் இயேசுவை எப்படி சூழ்ச்சியில் வீழ்த்தலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த நூற்றுவ தலைவர் இயேசுவை தனிப்பட்ட முறையிலே உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் இயேசுவிடத்திலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய மகன் குணமடைவான் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை தனிப்பட்ட முறையில் உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இந்த நூற்றுவ தலைவர். இந்த சமூகத்திலே அவர் ஆட்சி செய்யக்கூடிய இடத்திலே அவருடைய அரசர் அவையிலே இயேசுவை பற்றி எல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் அவர் கவலைப்படவில்லை. மாறாக இயேசுவை தனிப்பட்ட முறையிலே அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். மக்கள் சொல்வதை எல்லாம் கேட்டிருப்பார், ஆனால் அவர் மக்கள் சொல்வதை கேட்டு மட்டும் அங்கு வரவில்லை, மாறாக தன்னுடைய தனிப்பட்ட முறையில் இயேசுவை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அந்த உணர்தலை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவரே நீர் வர வேண்டாம், என்னுடைய வீட்டிற்கு எல்லாம் வர வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய மகன் குணமடைவான் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்படி இயேசுவை தனிப்பட்ட முறையில் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இயேசு எனக்கு யார் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கிறது? இந்த நூற்று தலைவனைப் போல நான் இயேசு வார்த்தை மீது அதிகாரம், இயேசுனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது இயேசுனுடைய தந்தையாக இருக்கிறார், என்னுடைய பிள்ளையாக இருக்கிறார், அல்லது என்னுடைய சகோதரனாக இருக்கிறார், அல்லது எனக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடிய ஒரு மனிதராக கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட முறையிலே இயேசு எனக்கு யார் என்பதை கற்றுத்தரக்கூடியவராக இந்த நூற்று தலைவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை தனிப்பட்ட முறையிலே நாம் எப்படி உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனையை தான் இந்த நூற்று தலைவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் இயேசு இந்த நிகழ்விலே அவர் வரக்கூடியவராக இருக்கிறார். நான் இயேசுவை பற்றி சிந்திக்கின்ற போது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வந்தது. நான் வெளிநாட்டிலே பணி செய்து கொண்டிருந்த போது ஒரு நபர் என்னிடத்தில் வந்தார். அந்த நபரோடு நான் பேசி கொண்டிருந்த போது அந்த நபர் என்னிடத்தில் சொன்னார், ஃபாதர், நான் ஒரு பள்ளியின் நிர்வாகியாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பள்ளிக்கு நிர்வாகத்திலே நான் பணி செய்து கொண்டிருக்கிற போது என்னை அழைத்த நிர்வாகம், நீங்கள் இந்த பள்ளிக்கு தேவையான ஒரு பணத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும், டொனேஷனை பெற்று, நீங்கள் மக்களிடத்தில் டொனேஷனை பெற்று என்னிடத்தில் தர வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார்கள். அதற்கான ஒரு கமிட்டியையும் போட்டார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி இந்த பள்ளிக்கான வளர்ச்சி நிதியை உருவாக்கலாம் என்று சொல்லி நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தோம். அப்போது அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்த மாணவர்களுடைய இல்லத்தையெல்லாம் சென்று சந்தித்து அவர்களிடத்திலே அந்த வளர்ச்சி நிதிக்கான நிதியை திரட்டலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்து நாங்கள் எல்லோரும் பிரிந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தோம். பள்ளி மாணவர்களுடைய இல்லத்திலெல்லாம் சந்தித்து அவர்களிடத்திலே அந்த வளர்ச்சி நிதியை தொடர்ந்து நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். நான் ஒவ்வொரு இல்லத்திற்கும் செல்கிற போது அந்த இல்லத்திலே அவர்கள் எனக்கு எவ்வளவு தருவார்கள் என்கின்ற எண்ணம் தான் என்னிடத்தில் இருந்தது. அல்லது அந்த வீடு பணக்கார வீடா, அல்லது ஏழையின் வீடா, அல்லது இவர்களால் முடியுமா முடியாததா, அல்லது இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்கின்ற சிந்தனை தான் எனக்குள் எழக்கூடியதாக இருந்தது. நான் ஒரு 4-5 வீட்டிற்கு சென்ற பிறகு நான் ஆலயத்திற்கு சென்றேன். ஆலயத்தில் சென்று அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து கொண்டிருந்த போது எனக்குள் தோன்றியது இதுதான், இயேசு யாரிடத்திலும் எப்படி எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பழகவில்லை. அவர் எல்லோரிடத்திலும் நியாயமாக எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நான் உணரக்கூடியவனாக இருந்தேன். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது நான் செய்தது மிகப்பெரிய தவறு. அவர்கள் ஏழையோ பணக்காரர்களோ அல்லது எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அதை பற்றி நான் சிந்திக்கக்கூடாது. நான் கடவுளுடைய பணியை செய்கிறேன். அந்த கடவுளுடைய பணியை செய்வதற்கு நான் என்னால் முடிந்த முயற்சிகளை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எனக்குள் அதற்கு பிறகு தோன்றக்கூடியதாக இருந்தது. நான் எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெறக்கூடியதாக இருந்தேன். இது எனக்கு ஆலயத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த போதுதான் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அந்த நபர் என்னிடத்திலே சொல்லி கொண்டிருந்தார். ஆம், இதை தான் நான் இயேசுவிற்கு ஒப்பிட்டு பார்க்கிறேன். இந்த நபர் சொன்னதை தான் இயேசுவுக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இயேசு யாரிடத்திலும் ஏழையோ பணக்காரரோ அல்லது உரோமையரோ அல்லது இஸ்ராயலரோ அல்லது இவர் இப்படிப்பட்ட நபரோ என்று சொல்லி அந்த நபர்களை பிரித்து பார்த்து அவர்களிடத்தில் பழகவில்லை. இயேசு எல்லோரிடத்திலும் பழகக்கூடியவராக இருந்தார். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக இருந்தார். எல்லோரிடத்திலும் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் இயேசு நச்சில் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த நூற்று தலைவர் அதிகாரத்திற்கு உட்படக்கூடியவராக இருந்தார். ரோமை அரசிற்கு கீழ் இருக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் இந்த நூற்று தலைவர் அவரிடத்திலே வந்து இயேசுடத்திலே வந்து என்னுடைய மகன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனை குணமாக்கும் என்று சொன்னவுடன் இயேசு எந்த விதமான கேள்விகளும் கேட்கவில்லை. மாறாக, நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன், உன்னுடைய மகனை நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் ஒருவரோடு பழகக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் பழகக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனையை தான் இயேசு இன்றைய நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது சிந்தனையாக இயேசு சென்ற இடம் பேதுருவின் மாமியார். பேதுரு மாமியார் வீட்டிற்கு சென்றபோது இந்த பேதுரு வீட்டிற்கு சென்ற அந்த பேதுருவின் மாமியார் நாம் பார்க்கிறோம், அவர் காய்ச்சலாய் படுத்து கிடக்கிறார். அவரை இயேசு குணப்படுத்துகிறார். குணப்படுத்திய பிறகு அவர் இயேசுவின் பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த நன்றி உள்ள உணர்வு, இயேசுவின் பணியை நாம் தொடர்ந்து ஆற்றுவதற்கான நன்றி உணர்வு, இயேசுவின் வழியாக பெற்ற நாம் பெற்ற நன்மைகளுக்காக நாம் கடவுளை தொடர்ந்து புகழ்ந்து போற்றி அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக பணி செய்வதற்காக நாம் நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோமா? இயேசு நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு பல்வேறு விதமான நன்மையான காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நம்மை எல்லா சூழ்நிலையிலும் காத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த கொரோனா காலத்திலே இயேசு நம்மோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்று எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் அல்லது இடம் இல்லாமல் அல்லது மருத்துவமனைகளில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற போது இறைவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை பாதுகாத்திருக்கிறார். நமக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிற போது இயேசுவுக்கு நாம் பணிவிடை செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அந்த நன்றி உணர்வோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பேதுருவினுடைய மாமியார் குணம் பெற்ற பிறகு இயேசுவுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நச்சிதம் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்படி இயேசுனுடைய பணியை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில், நாம் செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய இடங்களில் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இயேசுனுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லது ஒரு நிகழ்வை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இயேசுவுக்குள்ளான பணியை நாம் தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனையை தான் இந்த பேதுருனுடைய மாமியார் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆம், இன்றைய நற்செய்தி நமக்கு இந்த மூன்று விதமான நபர்கள் வழியாக மூன்று விதமான சிந்தனைகள் நமக்கு தந்தாலும் இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. இந்த மூன்று நபர்களையும் இணைத்து நாம் பார்க்கலாம். முதல் வாசகம் பெரிய வாசகமாக இருந்தாலும் நாம் இந்த வாசகத்தை பலமுறை வாசித்திருப்போம். ஆபிரகாம் சாராவுக்கு பல நாட்களாக குழந்தை இல்லை. அந்த தூதர்கள் வருகிறார்கள் அந்த வீட்டிற்கு. அவர்கள் தூதர்களுக்கு உணவு தரக்கூடியவராக இருக்கிறார் ஆபிரகாமும் சாராலும். இவர்கள் உணவு கொடுத்த பிறகு இந்த தூதர்கள், உங்கள் வீட்டிற்கு ஆசீர் கிடைக்கும், உங்கள் வீட்டிற்கு பிள்ளை பிறக்கும் அடுத்த ஆண்டு என்று சொன்னபோது இவர்கள் இருவரும் சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் எல்லாம் நிகழும் என்கின்ற சிந்தனையை தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவசனங்கள் 14-15 நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இன்றைய நற்செய்தியும் நமக்கு இந்த ஒரு நம்பிக்கையை தான் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூற்று தலைவராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், பேதுருவின் மாமியாராக இருக்கட்டும், இவர்கள் மூவரும் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருப்பது ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இறைவன் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் இயேசு போல நாம் எல்லோரிடத்திலும் பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை பெறவும், எல்லோரிடத்திலும் பழகுவதற்கான ஒரு மனதை பெறவும், இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக பணிவிடை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருப்பதற்கு கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுள் நமக்கு எல்லா விதமான அருளையும் ஆசிரியையும் தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த கொரோனா காலங்களிலே எத்தனையோ மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற போது அவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பலரை இறைவன் அவர்களிடத்தில் எடுத்துச் சென்றாலும் நாம் இறைவனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் அந்த கொரோனா காலங்களில் கூட இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக தந்து மன நிறைவோடு நாம் வாழ்வதற்கு துணை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த மன நிறைவோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு வாழ்வின் வழியாக மகிழ்ச்சியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியின்படி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.
நான் வாழ என் நிம்மதி இழந்தன் என்றே, வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான், அளவில்லா பாவம் செய்தே, தனது இன்னுயிரை பலி என தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உமக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பழி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எவ்வொரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மகிழ் உருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோ.
அது தகுதியும் நீதியும் மான